பொது காலம் 26 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, 30 வயது நிறைந்த ஓர் இளைஞர் இறையியல் மெய்யியல் இரண்டிலும் முனைவர் பட்டம் பெற்றிருந்தார். ஆஸ்திரியாவின் புகழ்பெற்ற வியன்னாவில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். ஆர்கன் என்ற இசைக்கருவியை இசைப்பதில் அதீத திறமை பெற்றிருந்த அந்த இளைஞரை பல இசைக்குழுக்கள் தேடி வந்தன. மேற்கத்திய இசையின் தலைநகரம் என்று அழைக்கப்படும் வியன்னாவில் அந்த இளைஞர் வாசிப்பதை கேட்க கூட்டம் அலைமோதும். புகழின் உச்சியில் வாழ்ந்த அந்த இளைஞர் அனைத்தையும் உதறி எரிந்துவிட்டு தன் 30வது வயதுக்கு பின் மருத்துவம் பயின்றார். ஆப்பிரிக்காவில் மிகவும் பின்தங்கிய ஓர் ஊரில் ஒரு மருத்துவமனையை உருவாக்கி வறியோருக்கு பணிகளாற்றினார். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அற்புத பணியாற்றி பிறரன்பிற்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்த இந்த மாமனிதரின் பெயர் ஆல்பர்ட் ஷ்வைட்சர். தன்னலமற்ற இவரது பணியை பாராட்டி 1952 உலக அமைதி நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. அன்புள்ளங்களே, பேராசிரியராக இசை மேதையாக வாழ்ந்து வந்த ஆல்பர்ட் அவர்கள் ஆப்பிரிக்கா சென்று பணியாற்ற முடிவெடுத்தபோது பல கேள்விகள் எழுந்தன. இயேசு கூறிய செல்வரும் லாசரும் என்ற உவமையே தனக்குள் இந்த மாற்றத்தை உருவாக்கியது என்று ஆல்பர்ட் அவர்கள் பதில் கூறினார். அன்புள்ளங்களே, ஆல்பர்ட் ஷ்வைட்சர் அவர்களின் வாழ்வில் மட்டுமல்ல, இன்னும் 1000 உள்ளங்களில் அடிப்படையான புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்க காரணமாக இருந்த செல்வரும் லாசரும் என்ற உவமை நமக்குள் மாற்றங்களை உருவாக்க இந்த ஞாயிறு சிந்தனை வழியே நம்மை தேடி வருகின்றது.
அன்பு நெஞ்சங்களே, செல்வத்திற்கு அடிமையாகி பணிவிடை செய்வதன் ஆபத்தை சென்ற வாரம் நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் உவமை வழியாக இயேசு கூறினார். அந்த உவமையின் இறுதியில் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று கூறிய இயேசு, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அறிவுரையும் தந்தார். நிலையான உறைவிடங்களில், அதாவது நிலைவாழ்வில் நம்மை வரவேற்க காத்திருக்கும் நண்பர்கள் யார், அவர்கள் நம்மை சுற்றி வாழும் ஏழைகளே என்பதை செல்வரும் லாசரும் என்ற ஓமை வழியாக இயேசு என்று கூறியுள்ளார். ஒரு வைரத்தைப் போல் வெவ்வேறு வண்ணத்தில் ஒளிதரும் இவ்வோமையின் முழு அழகை உணர்வதற்கு நேரம் இல்லாததால் ஓமையின் முதல் வரிகளில் மட்டும் நமது கவனத்தை செலுத்தி பாடங்களை பயில முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, லூக்கா நற்செய்தி 16 பிரிவில் காணப்படும் இந்த உவமையின் முதல் 3 இறை சொற்றொடர்களில் உவமையின் 2 நாயகர்களை இயேசு அறிமுகம் செய்துள்ளார். இந்த அறிமுக வரிகளில் செல்வரை பற்றி 3 குறிப்புகளும் லாசரை பற்றி 5 குறிப்புகளும் காணப்படுகின்றன. அன்பு இதயங்களே, இந்த 8 குறிப்புகளையும் இணைத்து சிந்திக்கும் போது 3 ஒப்புமைகளை நாம் உணரலாம். பாடங்கள் பல சொல்லித்தரும் ஒப்புமைகள் இவை. அன்பு இதயங்களே, செல்வர் ஒருவர் இருந்தார், லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் என்பது இந்த உவமையின் அறிமுக வரிகளில் நாம் காணும் முதல் ஒப்புமை. செல்வரை பெயரிட்டு குறிப்பிடாத இயேசு ஏழையை பெயர் சொல்லி குறிப்பிட்டார். பெயர் கொடுத்ததால் கூடுதல் மதிப்பும் கொடுத்தார். அன்பு நெஞ்சங்களே, இயேசு கூறியுள்ள அனைத்து உவமைகளிலும் இந்த உவமையில் மட்டுமே கதாபாத்திரத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தனித்துவமான சிறப்பு தெருவில் கிடந்த ஒரு ஏழைக்கு கிடைத்தது.
அன்பு இதயங்களே, செல்வருக்கு ஏன் பெயர் கொடுக்கப்படவில்லை என்பதை இப்படியும் எண்ணி பார்க்கலாம். அந்த செல்வரின் சுய அடையாளங்கள் அனைத்தும் அவரிடமிருந்த செல்வத்திலிருந்தே வந்ததால் அவர் தன்னுடைய பெயரை இழந்து வாழ்ந்தார் என்று எண்ணி பார்க்கலாம். ஒருவர் குவித்துள்ள செல்வத்தால் லட்சாதிபதி, கோடீஸ்வரர் என்ற பட்டங்களை பெற்று அவரது பெயரை இழக்க வாய்ப்பு உண்டு. குவித்து வைத்த செல்வத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த செல்வர் தன் பெயரை இழந்துவிட்டார் என்பதை சொல்லாமல் சொல்லும் இயேசு ஏழைக்கு லாசர் என்ற பொருத்தமான பெயரையும் தந்துள்ளார். இயேசுவின் மிக நெருங்கிய நண்பரின் பெயரும் லாசர் என்று உணரும்போது இயேசு இக்கதையில் தன் மனதுக்கு பிடித்த ஒரு பெயரை பயன்படுத்தி உள்ளார் என்பதையும் உணர்கின்றோம். லாசர் என்ற இந்த பெயர் பழைய ஏற்பாட்டில் காணப்படும் எலியேசர் என்ற பெயரை ஒத்திருந்தது. ஆபிரகாமின் நம்பிக்கைக்குரிய ஊழியன் எலியேசர். அந்த பெயரின் பொருள் இறைவனே என் உதவி. கடவுளை நம்பி வாழ்ந்தவர் லாசர் என்பதையும், தன் செல்வத்தை நம்பி வாழ்ந்ததால் பேரிழந்தவர் அந்த செல்வர் என்பதையும் இயேசுவின் இந்த முதல் ஒப்புமை சொல்கின்றது.
அன்பு இதயங்களே, இந்த முதல் ஒப்புமை நமக்கு சொல்லித்தரும் ஒரு முக்கிய பாடம் நாம் ஏழைகளை எவ்விதம் மதிக்கின்றோம் என்பதே. நம் இல்லங்களில் பணியாற்றுவோரின் பெயர்களை நாம் அறிந்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் அவர்களை மரியாதை குறைவாக ஏக வசனத்தில் ஏய், அடியே, இவனே என்று அழைப்பது தவறு என்பதை இந்த உவமையின் அறிமுக வரிகளில் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, செல்வரையும் லாசரையும் குறித்து நாம் காணும் இரண்டாவது ஒப்புமை அவர்களின் தோற்றத்தை பற்றியது. செல்வர் செந்நிற மெல்லிய ஆடை அணிந்திருந்தார் என்றும், லாசரின் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது என்றும் இயேசு கூறுகின்றார். மனதில் ஆணிகளை அறையும் வரிகள். செல்வர் அணிந்திருந்த மெல்லிய செந்நிறை ஆடை ஒருவேளை அவரது உடலோடு ஒட்டியதாக, ஏறக்குறைய அவரது தோலைப் போல் இருந்திருக்கலாம். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி அவரும் சிவந்த தோலுடன் இருந்திருப்பார்.
அன்புள்ளங்களே, அரச பரம்பரையை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம் சிவப்பு. செல்வர் தன்னைத்தானே ஓர் அரசனாக்கும் முயற்சியில் செயற்கையாக செய்யப்பட்ட செந்நிற ஆடை அணிந்திருந்தார். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி இயற்கையிலேயே செந்நிறமாக இருந்தார். யூதர்களின் அரசன் என்ற அறிக்கையோடு சிலுவையில் செந்நிறமாக தொங்கிய இயேசுவின் முன்னோடியாக லாசரை பார்க்கச் சொல்லி இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றாரோ என்று நம்மை எண்ணத் தூண்டுகின்றது இந்த இரண்டாவது ஒப்புமை.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், புது சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோருக்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த உவமையின் மூன்றாவது ஒப்புமையில் நாம் காணும் வரிகள் உள்ளத்தில் அறையப்பட்ட ஆணிகளை இன்னும் ஆழமாய் பதிக்கின்றன. செல்வர் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் அந்த செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும்.
அன்பு இதயங்களே, செல்வர் மறுவாழ்வில் நரக தண்டனை பெற்றதற்கு இந்த ஒப்புமையில் காரணம் காண முடிகின்றது. நரக தண்டனை பெருமளவு அச்செல்வர் செய்த தவறுதான் என்ன? அவர் உண்டு குடித்து மகிழ்ந்தார். ஒருவர் உண்டு குடித்து மகிழ்வதால் நரகமா? இது கொஞ்சம் மிகையான தண்டனையாக தெரிகின்றது என்று சொல்லத் தோன்றுகின்றது. அன்பர்களே, அவர் உண்டு குடித்ததற்காக இத்தண்டனை கிடையாது. தேவையுடன் ஒருவர் அவருக்கு முன் கிடந்தபோது அதனால் எவ்வகையிலும் பாதிக்கப்படாமல் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தாரே, அதற்காக இத்தண்டனை.
அன்பு இதயங்களே, ஓர் ஏழை தன் வீட்டு வாசலில் கிடப்பதற்கு அனுமதித்த செல்வரை பாராட்ட வேண்டாமா? அந்த செல்வர் நினைத்திருந்தால் காவலாளிகளை ஏவிவிட்டு லாசரை தன் வீட்டு வாசலிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கலாமே என்று செல்வர் சார்பில் வாதாடத் தோன்றுகின்றதல்லவா? செல்வர் லாசரை அப்புறப்படுத்தியிருந்தால் கூட ஒருவேளை குறைந்த தண்டனை அவருக்கு கிடைத்திருக்குமோ என்று நாம் எண்ணி பார்க்கலாம். புதிராக உள்ளதா, விளக்குகின்றேன். லாசர் மீது செல்வர் ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்திருந்தால், அது வெறுப்பை காட்டும் எதிர்மறையான நடவடிக்கையாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை. ஏனெனில் லாசர் என்ற ஒரு ஜீவன் அங்கு இருந்ததே என்ற குறைந்தபட்ச உணர்வு செல்வருக்கு இருந்தது என்று நம்மால் சொல்ல முடியும். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள செல்வரை பொறுத்தவரை லாசரும் அவர் வீட்டில் இருந்த ஒரு மேஜையோ அல்லது நாற்காலியோ ஒன்றுதான். ஒருவேளை அந்த மேஜை நாற்காலியாவது அவ்வப்போது துடைக்கப்பட்டிருக்கும். மேஜை நாற்காலியை துடைக்கும் துணியை விட கேவலமாக லாசர் அந்த செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். கிடந்தார் என்ற சொல் அன்புள்ளங்களே, லாசரின் அவல நிலையை அழுத்தமாக கூறுகின்றது.
அன்பு இதயங்களே, ஒருவர் மீது அன்பையோ வெறுப்பையோ காட்டுவது அவர் ஒரு மனித பிறவி என்பதையாவது உறுதிப்படுத்தும் ஒரு நிலை. ஆனால் ஒருவரை குறித்து எந்த உணர்வும் காட்டாமல் அவர் ஒரு மனித பிறவியே இல்லை என்பதைப் போல் ஒருவரை நடத்துவது மிகவும் கொடுமையான தண்டனை. இத்தகைய தண்டனையை அச்செல்வர் லாசருக்கு வழங்கியதால்தான் அவர் நரக தண்டனை பெற்றார். அந்த தெருவில் அலைந்த நாய்கள் கூட லாசரை ஒரு பொருட்டாக மதித்தன என்பதையும் இயேசு இந்த மூன்றாம் ஒப்புமையில் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார்.
அன்புள்ளங்களே, செல்வரை பொறுத்தவரை அவரது காலடியில் மிதிபட்ட தூசியும் லாசரும் ஒன்றுதான். தூசி காலடியில் கிடக்கும் வரை பிரச்சனை இல்லை, அதே தூசி மேலெழுந்து கண்களில் விழும்போது பிரச்சனையாகிவிடும். தூசியாக செல்வரின் வீட்டு வாசலில் கிடந்த லாசர் மறுவாழ்வில் மேலே உயர்த்தப்பட்டு அந்த செல்வருக்கு தீர்ப்பு வழங்கும் அளவுகோலாக மாறுகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதியில் நாம் காண்கின்றோம்.
ஆபிரகாமின் மடியில் லாசரை கண்ட செல்வர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும், லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் என்று மன்றாடுகின்றார். இந்த வரிகளை சிந்திக்கும் ஒரு சில விவிலிய விரிவுரையாளர்கள் கூறுவது நம் சிந்தனைக்குரியது. வாழ்நாளெல்லாம் தன் வீட்டு வாசலில் கிடந்த லாசரின் பெயர் அச்செல்வருக்கு தெரிந்திருந்ததா என்பது சந்தேகம்தான். மறுவாழ்வில் அந்த ஏழையின் பெயரை முதல் முறையாக இச்செல்வர் உச்சரித்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். மறு உலகில் அச்செல்வர் லாசருக்கு அளித்த மதிப்பில் ஆயிரத்தில் ஒரு பகுதியை இவ்வுலகில் அளித்திருந்தால் மீட்படைந்திருப்பாரே என்று எண்ணத் தோன்றுகின்றது.
அன்பு இதயங்களே, வான்வீட்டில் நுழைவதற்கு ஏழைகளை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று சென்ற வாரம் இயேசு எச்சரித்தார். நண்பர்களாக்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, மனித பிறவிகள் என்ற அடிப்படை மதிப்பையாவது ஏழைகளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை மதிப்பை வழங்க மறுத்தால் நரகத்தை நாம் தெரிவு செய்கிறோம் என்பதை இயேசு இன்று தெளிவுபடுத்துகின்றார். அன்பு இதயங்களே, இதை காட்டிலும் தெளிவான பாடங்கள் நமக்கு தேவையா?
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.